கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருச்சுடர். தேவசேடி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள்.
கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்காஸ் 4 அதிகாரம் வசனம் 16 21 வரைக்கும் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுல இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த அந்த நாசரேத் ஊருக்கு அவர் சென்றபோது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை திறந்து ஆண்டவராக இயேசு இந்த உலகில் வந்து நிறைவேற்றப் போகிற அந்த சத்திய வசனம் அவர் பிறப்பதற்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஏசாயா எனும் தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அந்த நிறைவேற்றப் போகிற மெசையா கிறிஸ்து வாசிக்கிறார். அதான் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு இந்த புத்தகத்தை வாசித்து இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறியது என்று அவர் சொன்னார். அருமையானவர்களே, தேவன் இந்த உலகில அவர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் முன்குறித்தவராக இறைவாக்கினர்கள் வழியாக தீர்க்கதரிசிகள் வழியாக முன்குறித்தவராக அதை உலகத்திற்கு சொன்னார். இயேசு பிறப்பதற்கு முன்பு இதே போல ஆலயங்களில அந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே வந்து இதெல்லாம் செய்ய போகிறார் என்று அந்த காலத்தில் ஜப ஆலயங்களிலே யூத ஆலயங்களிலே போதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆண்டவராக இயேசு இருந்தபோது அவர் என்னமெல்லாம் செய்வார் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றினார். இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அந்த நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த விடுதலையை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகம் முழுவதும் எல்லா இனத்தாருக்கும் போதிக்கப்படுகிறது. ரோமர் 3:10 சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. இந்த உலகிலே மனித வம்சத்தில் நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளூரும் சில நேரத்தில் நினைப்பது உண்டு, மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை விட அதிகமான நீதிமான்களாக இருப்பார்கள், பெரிய பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், கட்டாயமாய் அவர்கள் பரிசுத்தவான்களாய்த்தான் இருக்க முடியும் என்றெல்லாம் நாம் நினைப்பது உண்டு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்ல. ஆனால் நாம் நினைக்கிறோம் அவர்கள் நிச்சயம் பரிசுத்துவான்களாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்ல. அப்ப பைபிள் சொல்வது உண்மையா, நாம் நினைப்பது உண்மையா, அதை நாம் பைபிளிலிருந்தே தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஒரு பெரிய பரிசுத்துவான் இருந்தார், அவர்தான் இந்த பைபிளிலே 14 கடிதங்களை எழுதினவர். புதிய ஏற்பாட்டில் உலகம் முழுவதும் சென்று அவர் நற்செய்தியை போதித்தார். அந்த பரிசுத்தவான் ஒரு முறை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சில சம்பவங்களை அவர் தேவனிடத்தில் அறிக்கையிட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரோமர் 7:15 வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17 வசனம், ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அவர் சொன்னார். 24 வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்வார்கள்? கவனித்து பார்த்தீர்களா, யாரை பெரிய மனிதன் பெரிய பரிசுத்துவான் என்று நாம் நினைத்தோமோ அந்த பெரிய பரிசுத்தவான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன், மிகவும் பலவீனமான ஒரு மனுஷன். நானோ சில நேரத்தில் நல்லதை நினைக்கிறேன், ஆனால் அந்த நல்லதை நான் செய்யாமல் என்னை அறியாமலே தீமையானதெல்லாம் நான் செய்து விடுகிறேன். எவ்வளவு பரிதாபமான ஒரு மனுஷன் நான் பார்த்தீர்களா என்று அந்த மனுஷன் சொன்னார். அப்படி என்றால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி, அதுதான் உண்மை. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, தேவன் ஒருவரை தவிர இந்த உலகில் நீதிமான் என்று யாருமே இல்லை. இந்த பழைய புஸ்தகத்தில், ஏற்பாட்டு புஸ்தகத்தில், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கடவுளை துதித்து பாடல்களை பாடினார் தாவீது. கடவுளுடைய ஆவியால் தான் அவர் அந்த பாடல்கள் எல்லாம் பாடினார். ஆனால் அந்த தாவீது அந்த ஆவியானவரால் இயக்கப்பட்ட போது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அவர் இங்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இது பார்த்தீர்களா? தேவனே, மறைவான குற்றங்களிலிருந்து என்னை விடுவியும் என்று அவர் பாடினார். அப்படி என்றால் நீதிமான் ஒருவனும் இந்த உலகில் இல்லை என்று பைபிள் சொல்லுவது எவ்வளவு உண்மைதானே? என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, நாம் எத்தனையோ முறை, ஓ அவரால் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும், இவரால் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்றெல்லாம் நான் நினைப்பது உண்டு. ஆனால் அந்த அவரும் அந்த இவரும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது, அவரும் இவரும் என்று நாம் சொல்லுகிற அவர்களே தேவனிடத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சம்பவத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். சென்ற ஜனவரி மாதம் என்னுடைய உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்தியாவிலே ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் அங்கு நான் செல்லுவேன். அதுல அந்த மருத்துவமனையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் என்னை சந்திப்பதற்காக அந்த மருத்துவமனையில் அவர் வந்திருந்தார். அவர் தான் என்னுடைய உடல் பரிசோதனை செய்து எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுப்பதற்காக அவரே முன் வந்திருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்றால், அந்த மருத்துவமனையிலே ரொம்ப பெயர் பெற்ற ஒரு டாக்டர் என்னை சந்தித்து அவரே என் உடலை பரிசோதனை செய்து என்னுடைய உடலை பற்றி எல்லா விவரங்களையும் அவர் சொல்ல போகிறார் என்று கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போய்விட்டது. அந்த சந்தோஷத்தோடு நான் அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த டாக்டர் என்னை வரவேற்றார். அவர் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்றால், அவர் அவ்வளவு பெரிய பெயர் பெற்ற ஒரு டாக்டர். அவர் வரவேற்று அவர் சொன்னார், பிரதர், உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். நான் வந்து உங்க உடலை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டதாக சொன்னார்கள். அது எனக்கு ரொம்ப, அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். அது நான் ஒரு கடவுள் ஊழியனுக்கு நான் இப்படி ஒரு ஊழியம் செய்வது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு என்னை அவருடைய அறைக்கு கொண்டு போய் அவர் சொன்னார், பிரதர், இப்பொழுது நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று இருந்த காரணத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக நீங்கள் என் உடல்நிலைக்காக ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அப்படியே முழந்தால் நின்று விட்டார். அமன்பானவர்களே, அந்த ஒரு நிமிஷம் என்னுடைய அறிவு கண்கள் திறந்தது. அந்த பெயர் பெற்ற அந்த டாக்டர் என் உடலை பரிசோதித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பார் என்றால் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்ற எண்ணத்தில், ஒரு மாம்சீகமான எண்ணத்தில் நான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த பெயர் பெற்ற டாக்டர் உடலிலே பல பிரச்சனைகள். அவர் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் வருவார். அந்த கிறிஸ்தவ ஊழியர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜபத்தினால அந்த கிறிஸ்து என்னை தொடப்போகிறார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அந்த டாக்டர் இருந்திருக்கிறார். அமன்பானவர்களே, அன்றைக்கு அவர் என்னை பரிசோதிப்பது எடுத்த நேரத்தை விட நான் அவருக்காக ஜெபம் செய்த நேரம் தான் அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவன் ஒருவரை தவிர. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் தன்னுடைய பரிசுத்த திருவாய் மலர்ந்து அவர் சொன்னது, இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், நொறுக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கொடுக்கவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியை நாம் கேட்கிறோம், நாம் பேசுகிறோம், நாம் அந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். இந்த நற்செய்தியின் கடவுளைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், நாம் துதிக்கிறோம். அப்படி என்றால் இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்ட அந்த சிறைப்பட்டோருக்கு விடுதலை, அந்த நொறுக்கப்பட்டோருக்கு விடுதலை, அந்த ஆறுதல் படுத்த இல்லாதவர்களுக்கு ஆறுதல் என்னும் அந்த விடுதலையை நான் தருவேன் என்று அவர் சொன்னதை நாம் ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோமே, பேசுகிறோமே, படிக்கிறோமே, அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விடுதலைக்கு நாம் சொந்தக்காரர்கள். நாம் ஒருபோதும் இதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நம்மை விடுவிக்காமல், நமக்கு தெரியாமல் அவர் வேறு யாரையும் விடுதலை செய்யவே முடியாது. தேவன் நம்மை சுகமாக்காமல் அவர் வேறு யாரையும் சுகமாக்கிவிட முடியவே முடியாது. தேவன் நம்மை விடுவிக்காமல், நம்மை மன்னிக்காமல், நம்மை பரிசுத்தப்படுத்தாமல் அவர் வேறொருவரை நமது வழியாக அவர் பரிசுத்தப்படுத்தவே முடியாது என்றால் அவர் விடுதலையின் தேவன். அப்படி என்று சொன்னால் இந்த தேவன் உன்னை விடுவிக்கிறார் என்று நாம் யாருக்கெல்லாம் சொல்ல போகிறோமோ அந்த விடுதலையை, என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, முதலாவது நாம் அனுபவிக்க நமக்கும் உரிமை உண்டு. ஹல்லேலூயா. எளியோருக்கு சுவிசேஷம். பாருங்கள், நாமும் கூட எத்தனையோ சமயத்தில் யாருக்கோ தான் தேவன் இதை செய்ய போகிறார், யாருக்கோ இயேசு செய்ய போகிறார் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம், அந்த தேவனை நம்பாமல். இல்லை 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 இல்லை, அதை முதலாவதாக அவர் நமது வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறார். அப்போ சிலர்களை பாருங்கள், அவர்கள் பயந்து சாபம் உள்ளவர்களா இருந்தார்கள். இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொன்ன போது அவர்கள் பயந்து விட்டார்கள். நானா அந்த இயேசுவோடுவா, நான் அல்ல, வேற யாராவது இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவராக இயேசு முதலாவது விடுதலையை யாருக்கு தந்தார்? அந்த சீடர்களுக்கு தான் தந்தார். அந்த பயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். அந்த அறியாமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். அந்த அவவிசுவாசத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். அந்த பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். அதனால தான் அந்த சீடர்கள் உலகமெல்லாம் தைரியமாக போய் இயேசுவின் நாமத்திலே விடுதலை என்று சொல்ல முடிந்தது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, நாம் எந்த தேவனை ஆராதிக்கிறோமோ, எந்த தேவனை பற்றி படிக்கிறோமோ, எந்த தேவனை பற்றி சொல்லுகிறோமோ, எந்த தேவனை விசுவாசிகள் இந்த மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமோ, அந்த தேவன் செய்ய போகிற அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு, அந்த ஆறுதல் நமது வாழ்விலே முதலாவது ஆரம்பமாக வேண்டும். ஆகவே நாம் இதனுடைய முதல் சொந்தக்காரர்கள். அவர் அப்போஸ்தலர்களை விடுவித்தார், அப்போஸ்தலர்களை கொண்டு மற்றவர்களை விடுவித்தார். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனித்து பார்த்தீர்களா? இந்த சத்திய வசனம் உலகமெல்லாம் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமா? ஏன் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் அறியாமல் நாம் விடுதலை பெறவே முடியாது. இன்றைய உலகில் எத்தனையோ மக்கள் தெய்வ பக்தர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை அறியவில்லை, சத்திய தெய்வத்தை அறியவில்லை. சத்திய வசனத்தை அறியவில்லை, பக்தர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கடவுளை அறியவில்லை. அந்த கடவுளையும் அவருடைய வார்த்தையும் அந்த மக்கள் அறியும் பொழுதுதான் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நாம் சத்திய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது, இந்த வசனம் என்னுடைய எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், என்னுடைய சிந்தனையிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை தர வேண்டும். ஆம், யோவான் 15:7 பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில எந்த நாளில எந்த தேவையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அந்த விடுதலையை இந்த சத்திய வசனம் நமக்கு செய்ய காத்திருக்கிறது என்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில உன்னுடைய உறவினர்கள் மத்தியில இன்னும் எத்தனையோ பேர் இந்த சத்திய வசனத்தை அறிகிற அறிவில்லாத நிலையில தான் அவர்கள் இன்னும் விடுதலையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கோவில்களுக்கெல்லாம் போகலாம், தவறாமல் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போனேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் சத்திய வசனத்தை அறியவில்லை. இந்த சத்திய வசனத்தில் தேவன் விடுதலையை வைத்திருக்கிறார், அதான் இந்த உலகத்தில் அவர் செய்து கொண்டு வருகிறார். கடவுள் விடுதலையை அந்த இலையில வைக்கவில்லை, தடையில வைக்கவில்லை. கடவுள் விடுதலையை வேற எந்த பொருளிலும் வைக்கவில்லை. கடவுள் தன் வசனத்திலே விடுதலையை வைத்திருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். சொன்ன கடவுள் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறமாட்டார், மீறமாட்டார் என்றால் கடவுள் நீதி உள்ளவர். அவர் விடுதலையை கொடுக்கிறார், அவருடைய வசனம் விடுதலையை கொடுக்கிறது, அவருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், சத்திய வசனத்திலே நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே விடுதலையை நாம் இவைகளிலே தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த உலக பொருளிலும் நாம் விடுதலையை ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் போங்கள் என்று சொன்னாரே, அவர்களுக்கு என்ன சொன்னார்? லூக்கா 9:1 பாருங்கள், அவர் 12 அப்போஸ்தலர்களையும் அழைத்து பிசாசுகளை துரத்தவும் நோயாளிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. கவனித்து பார்த்தீர்களா? அப்போஸ்தல ஊழியத்தில் நற்செய்தி போதனைக்கு இன்னொரு பணி என்ன தெரியுமா? விடுதலையின் பணியாகும். ஹல்லேலூயா. ஆகவே நம்மெல்லாரும் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்கள். அப்படின்றால் நம்முடைய இந்த ஊழியத்தில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமையை தந்திருக்கிறார். ஒரு போலீஸ்காரர் கையில் துப்பாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க, என்றால் எந்த ஒரு எதிராளியும் அந்த போலீஸ்காரரால் சுட முடியும். அரசாங்கம் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. அது எப்படி உண்மையோ அதே போலத்தான் நாம் எல்லோரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பணியாளர்கள், தொண்டர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள். அப்படி என்றால் அவர் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் என் நாமத்தில் பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படி என்று சொன்னால் என் அன்பான சகோதரனே சகோதரியே, எந்த ஒரு நோயாளிக்கும் எந்த ஒரு பிசாசால் கட்டப்பட்டிருக்கிற ஒருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. ஆகவே இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் அருமையான சகோதரனே சகோதரி, நீ பாடல் ஊழியம் செய்யலாம், இசைக்கிற ஊழியம் செய்யலாம், வாசிக்கிற ஊழியம் செய்யலாம், படம் பிடிக்கிற ஊழியம் செய்யலாம், படிக்கிற ஊழியம் செய்யலாம், போதிக்கிற ஊழியம் செய்யலாம், எந்த ஊழியம் செய்தாலும் இது இயேசுவுக்கு செய்கிற ஒரு ஊழியம். ஆகவே என் தேவனே, உமக்கு ஊழியம் செய்ய எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த காரியத்தை நான் செய்யும்படி என்னை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்புல எனக்கு நீ தந்திருக்கிற ஒரு நிச்சயம் என்ன? என் நாமத்தில் பிசாசை துரத்துங்கள், என் நாமத்தில் நோயாளிகளை குணமாக்குங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படி என்று சொன்னால் நான் உமது ஊழியன், நான் நம்முடைய ஊழியக்காரி என்பது உண்மை என்றால் உமது நாமத்தில் எனக்கு இந்த அதிகாரங்களை தந்தே ஆக வேண்டும் என்றால் நான் சந்திக்கிற மக்கள், நான் பார்க்கிற வீடுகள், நான் போய் சந்திக்கிற நோயாளிகள், நாங்கள் பார்க்கிற சிறைச்சாலை மக்கள், நாங்கள் சந்திக்கிற எந்த குடும்பத்தாரும் இயேசுவே உமது நாமத்தில் அவர்கள் விடுதலையை பெற்றே தீர வேண்டும், இதுதான் எங்களுக்கு நீர் அங்கீகரித்திருக்கிற ஒரு ஊழியம் என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சென்ற ஆண்டு நான் மலேசியாவுக்கு சென்றபோது ஒரு பெரிய ஆலயத்தில் வெளியிலெல்லாம் இடம் கொள்ளாதபடிக்கு ஜனங்கள் கும்முடி இருந்தார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். அப்ப மருத்துவமனையிலிருந்து ஒரு சகோதரியை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அவளுக்கு திடீரென்று இதய நோய், ஹார்ட் அட்டாக் வந்தது, சிவியர் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களாம், இவர்களை இன்னும் ஒரு வாரம்தான் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், ஆகவே ஆஸ்பத்திரியில் இருக்கிறத விட அவர்கள் உறவினர்கள் எல்லாம் சந்திக்கட்டும், வீட்டுக்கே கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டார்களாம். அதனால அந்த சகோதரியுடைய பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு, ஐயோ எங்க அம்மா எங்களுக்கெல்லாம் இன்னும் எத்தனையோ கடமைகளை செய்ய வேண்டியதா இருக்கிறது, இப்படிப்பட்ட நிலையில இவர்களுக்கு இப்படி ஒரு நோயா என்று சொல்லி வேதனையோடு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிற அந்த வழியில இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டம் பார்க்கலாம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த அம்மா காரிலே படுத்திருக்கிறார்கள், அவர்களை மெல்ல கொண்டு வருகிறார்கள். இல்லை நான் உள்ள வந்து உட்கார்வேன் என்று அவர் கேட்க அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, அங்க ஒரு பரவசமான ஒரு சம்பவம் நடந்தது. அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த இடையில அந்த கடைசி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த அம்மா திடீரென்று மேடையை நோக்கி முன்னால ஓடி வர ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய பின்னால் அவருடைய பிள்ளைகள்லாம் ஓடி வருகிறார், யாருக்குமே தெரியவில்லை அவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. உடனே அந்த அம்மாவை நாலஞ்சு பேர் பிடித்து அவர்களுக்கு என்ன ஆனதோ இந்த பக்கத்தில் உட்கார் வைக்க போனார்கள். அவர்கள் அப்படியே குதிக்கிறார்கள், அவர்கள் பிடிக்க வந்தவர்கள் கைக்கு அவர்கள் சிக்கவில்லை. இதெல்லாம் பார்த்துவிட்டு மற்ற அவர்களுடைய பிள்ளைகள்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். என்றால் அவங்க நடக்கவே முடியாத இதய நோயாளி, அவங்க இப்ப குதிக்கிறாங்க, அந்த பக்கம் ஓடுகிறார்கள், இந்த பக்கம் ஓடுகிறார்கள். அது அவர்களுடைய பிள்ளைகள் பார்த்து ஒரே சத்தம் போட்டு அழுது அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களோ இந்த கூட்டம் தடைபடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் அவர்களை பிடித்து ஒரு இடத்துல உட்கார வைப்பதில் கவனமா இருக்கிறார்கள். கடைசியில் அந்த பிடிக்கிறவர்களை தடுத்து நிறுத்த சொல்லி நான் பிரசங்கம் பண்ணதே நிறுத்திட்டேன், என்ன தொடர முடியவில்லை, ஒரே குழப்பமா இருந்தது. அந்த அம்மாவை முன்னால கூப்பிட்ட, என்னம்மா நடந்தது, ஏன் இப்படி ஓடி வந்தீர்கள்? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் யார் என்றுதோ இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நான் நடக்கக்கூடாது என்றால் நான் ஹார்ட் அட்டாக், ஒரு வாரத்தில் செத்து போவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னைக்குதான் எங்களை வீட்டுக்கு கொண்டு போகும்படி உறவினர்கள் எல்லாம் சந்திக்க கொண்டு போங்க வீட்டுக்கு என்று சொல்லிவிட்டார்கள். நான் ரொம்ப உள்ளம் உடைஞ்சு மனவேதனையோடு இந்த கார்ல நான் படுத்துன்னு இருந்தேன். என்ன கூட்டம் என்று பார்க்க வந்தோம், உள்ள பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் சொன்னார்கள், காரில் இருங்கள் என்று. நான் சொன்னேன், இல்ல முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி நாற்காலில் என்ன உட்கார வச்சிருங்க என்று சொன்னேன். இந்த பிரசங்கம் நான் கேட்டுக்கொண்டிருந்த போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனம் விடுதலை கொடுப்பதற்காகத்தான் போதிக்கப்படுகிறது. விடுதலை கொடுப்பது வசனம், வசனத்தை விசுவாசி நீ விடுதலை பெறுவாய் என்று நீங்கள் சொன்ன போது இதோ அந்த பலிப்பிடத்திலிருந்து ஒரு கரம் என்னை வந்து தொட்டது. ஆமன்பானவர்களே, எனக்கே புல்லரிக்கிறது, அது கேட்ட போது எனக்கே புல்லரித்து போனது. இந்த வசனத்திற்கு உள்ள வல்லமை, அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். மலேசியாவில் ஒரு கரம் என்னை வந்து தொட்டது, ஆணி பாய்ந்த ஒரு கரம். அதனாலதான் என் இதய நோய் எங்க போனது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பக்கம் தட்டுகிறார்கள், பின்னால தட்டுகிறார்கள், கையில தட்டுகிறார், பாருங்கள் எனக்கு எங்க போனது என் நோயெல்லாம். அந்த அம்மா ஓடுகிறார்கள், குதிக்கிறார்கள். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்பதை நான் செய்வேன். ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் சுகம் பெற வேண்டியது உமது விருப்பம் என்றால் என்னை சுகமாக்கும் என்று இதுல ஒரு தொழுநோயாளி ஜெபித்திருக்கிறார் இல்லையா? மத்திய 8 ஆம் அதிகாரத்தில் ஒரு தொழுநோயாளி ஜெபிக்கிறார், நான் குணம் பெற வேண்டும் என்பது நீ சித்தமா இருக்கிறீரா? இயேசு என்ன சொன்னார் அதற்கு? ஆம், நான் சித்தம் கொண்டிருக்கிறேன், நீ சுகம் பெற வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த ஓரால் சுகம் பெற வேண்டும் என்று இயேசு சித்தம் கொண்டிருக்கிறாரா? உலகிலுள்ள எல்லாரும் சுகம் பெற வேண்டும் என்று இயேசு சித்தம் கொண்டிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமா அந்த ஓராளா? எல்லாரும். அதனால தானே உலகமெல்லாம் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்குங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த வசனம் நம்மை சுகமாக்க வேண்டும். தயவு செய்து வில் எழுதப்பட்டிருக்கிறது, உயில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பெயர் உள்ளவர்களுக்குத்தான் இந்த சொத்து என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதே இல்லை, நீங்க களைய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உயிலை காட்டி பாருங்கள், என் பெயரிலே சொத்து எழுதப்பட்டிருக்கிறது, எனக்குரியதை கொடுங்கள் என்று பெற்றுக்கொள்கிற உரிமை உங்களுக்கு நமக்கு இருக்கிறதானே. அதே போல சுகமாக்குங்கள் என்று ஆண்டவராக இயேசு அவருடைய சத்திய வசனத்தில் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதானே, இருக்கிறதானே, அல்லேலூயா, இருக்கிறதானே அந்த உரிமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஆம், இந்த உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே நாம், ஆண்டவரே நான் குணம் பெற வேண்டும் என்பது உமது விருப்பம் என்றால் என்னை தயவு செய்து குணமாக்கும் என்று நாம் கேட்கவே வேண்டாம் என்றால் நாம் குணம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் பைபிள் சொல்லுகிறது, அவர்தானே நமது நோய்களை ஏற்றுக்கொண்டார், நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணம் பெற்றுக் கொள்ளுகிறோம். குணம் பெறுவோம் என்று சொல்லவில்லை, பெற்றுக் கொள்ளுகிறோம். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஏதோ மேலோட்டமாக இந்த வசனங்களை நாம் நம்பாமல் நம்முடைய உள்ள பூர்வமாய் இந்த வசனங்களை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவரே, காயம் பெற்றிருக்கிற என் தழும்புகளை நீர் சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, பலவீனமான என் உடல் உறுப்புகளை நீர் சுகமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறே என்றால் என் நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் நான் சுகம் பெற்றுக் கொள்கிறேன், நான் சுகம் பெற்றுக் கொள்கிறேன், நான் சுகம் பெற்றுக் கொள்கிறேன் என்று நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலையைக்கு நாம் பாத்திருவான்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் விடுதலையை கொடுப்பார். உலகமெல்லாம் சென்று என் நாமத்திலே விடுதலையை கொடுங்கள். மத்தேயு 18:18 நீங்கள் பூமியிலே கட்டுவதை நான் கட்டுவேன், நீங்கள் கட்டவிழ்ப்பதை என்ன செய்வேன் என்றார், நானும் கட்டவிழ்ப்பேன். இது ஊழியர்களுக்கு தேவன் தந்திருக்கிற உரிமை. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டியதில்லை, நாம் கலங்க வேண்டியதில்லை, அந்த உரிமையிலே நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். தேவனே, நாங்கள் எல்லோரும் உமக்கு ஊழியம் செய்ய முன் வந்திருக்கிறோம். நீ கட்டுவதை கட்டுவேன், நீ கட்டவிழ்ப்பதை கட்டவிழ்ப்பேன் நீ சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்ற நீர் ஜீவனுள்ளவராயிருக்கிறீர். ஆகவே இந்த பலவீனமானவர்களை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், ஆண்டவரே இந்த உடைந்து போன குடும்பத்தை நாங்கள் கட்டுகிறோம் என்று அந்த உரிமையோடு நாம் செயல்படும் பொழுது இந்த விடுதலையின் ஆசீர்வாதம் அங்கு நிறைவேறுவதை நாம் காணலாம். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்படி என்றால் தேவகுமாரன் நம்மை விடுதலை கொடுக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கு ஒரே ஒரு முக்கியமான வேலை இருந்தது, விடுதலை கொடுக்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு 2 முதல் 10 பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்திலே போதித்துக் கொண்டிருந்த போது 4 ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் இருந்த வீட்டுக்குள்ளே அவர்களை கொண்டு போக முடியவில்லை. ஆகவே அந்த 4 என்ன செய்தார்களாம் தெரியுமா? இயேசு இருந்த அந்த வீட்டின் மேற்கூரையை அவர்கள் திறப்பாக்கி விட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இது எங்கே நடந்தது? கப்பர்நகூம் ஊரிலே நடந்தது. சென்ற மாதம் நாங்கள் இஸ்ரேலுக்கு சென்ற போது இந்த வீட்டை நாங்கள் போய் பார்த்தோம். இந்த வீட்டில தான் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு போதனை ஆரம்பித்தார். இந்த வீட்டில தான் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தார்கள் என்று சொல்லி அந்த வீட்டை எங்களுக்கு காட்டினார்கள். என்றால் எனக்கு ரொம்ப நாளா யோசனை இருந்தது. நாம கூட ஜபம் செய்யறோம், நம்ம வீட்டு ஓட்டை யாராவது பிரிக்க வந்தா நாம என்ன செய்வோம்? பொறுமையா இருப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. என்னத்தான் ஜபம் செய்யறதா இருந்தாலும், ஊழியம் செய்யறதா இருந்தாலும், என்னையா கடைசியில ஓட்டை சொன்னால் அது எப்படிப்பட்ட வீடா இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருந்தது. ஆனால் சென்ற மாதம் இஸ்ராயலுக்கு நான் சென்ற போது அந்த யோசனை எனக்கு பதில் கிடைத்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீடு பேதுருனுடைய மாமியார் வீடு, பேதுருனுடைய வீடு அது. அதனால தான் ஓட்டை பிரிக்க கூட பேதுரு தயாரா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நாமும் அந்த பேதுருவை போல ஊழியம் செய்ய முன் வருவோம் என்று சொன்னால், நமது ஓட்டை, நமது வீட்டின் ஓட்டை பிரிக்க நாமும் தயாராக இருக்க வேண்டும். நாம் எந்த கூரைக்குள்ளேயும் நாம் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி என்கிற கூரை, உலக பற்றி என்கிற கூரை, நான் நீ என்கிற அந்த போட்டி என்கிற கூரையெல்லாம் நாம் ஒருபோதும் அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய மக்கள். நாம் இந்த உலக பிரகாரமான யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகில் உள்ள எல்லாருக்கும் நாம் சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, உங்களை பெரியோரானாலும் சிறியரானாலும் வணக்கம் பிரதர், வணக்கம் சிஸ்டர் என்றுதான் சொல்லுகிறார்கள். உங்களை குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தாரோ குறிப்பிட்ட ஒரு கூட்டமோ உங்களை சொல்லுவதில்லை. இயேசுவின் ஊழியர்கள் என்பதனால நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்களாக மாறிவிடுகின்றீர்கள். நமது வீட்டின் கூரையெல்லாம் பிரிக்கப்படுகிறது இயேசு இருக்கும் பொழுது. ஆம், அந்த வீட்டை நான் பார்த்தேன். அங்குதான் முதல் முதலாவதாக அந்த கப்பர்நகூம் ஊரில்தான் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டில தான் தன்னுடைய போதனையை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு எதிர்புறத்தில் யூத ஜப ஆலயம் ஒன்று, ஏறக்குறைய 500 உட்காருகிற ஒரு ஜப ஆலயம். அந்த ஜப ஆலயத்திலும் இயேசு போதித்திருக்கிறார். அந்த ஜப ஆலயத்தில் அவர் போதித்த பொழுது அந்த போதனையை அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்த ஜப ஆலயத்தின் 20 தூரத்தில் தான் இந்த வீடு இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கும் எதிரில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கும் உள்ள தூரம் தான். அங்குதான் அந்த ஜப ஆலயம், அது அந்த கட்டிடம் இன்றும் இருக்கிறது. அதுக்கு எதிரில தான் பேதுருனுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள தான் இயேசு வந்து தங்கியிருந்திருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் இங்கு அவர் போதிக்க ஆரம்பித்திருக்கிறார், சுகமாக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய போதனைகளை கேட்க 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 அந்த யூத ஜபாலயத்தில் இருந்த 500 50 இங்கிருந்தார்களாம். அங்கு 450 தான் இருந்திருக்கிறார்கள். இங்கு 50 வந்து விட்டார்கள். அடுத்த முறை இன்னொரு 50 இருந்தார்கள், அங்கு 100 ஆகிவிட்டார்கள். அங்கு இப்ப 400 ஆகிவிட்டார்கள். அடுத்த முறை இன்னும் அங்கு 100 வந்திருக்கிறார்கள், 200 ஆகிவிட்டார்கள். அங்கு 300 ஆகிவிட்டார்கள். இப்ப இந்த இடத்தை அவர்கள் இடித்து பெரிதாக கட்டியிருக்கிறார்கள், பேதுருடைய வீட்டை. அதற்கு பின்பு அங்கிருந்த அந்த 500 இங்கு வந்து விட்டார்களாம். அந்த ஜப ஆலயம் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கே அறிவிக்கப்படுகிறாரோ அங்குதான் ஜனங்கள் வந்து சேர்கிறார்கள். பேதுருடைய வீடுதான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்திருக்கிறது. இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு வீடு ஆலயமாக மாறிய வரலாறு அந்த பேதுருனுடைய வீடுதான்.
என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்க வீடும் நம்ம வீடும் விரிவாக்கப்பட வேண்டும். நம்ம வீடு எல்லாருக்கும் சொந்தமாக வேண்டும். நம்முடைய வீட்டில ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற நம்மோடு தேவனை ஆராதிப்பதற்கு எல்லாரும் வர வேண்டும். அங்கு கூரைகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு வெளிப்பட வேண்டும். நம்முடைய வீடு விரிவாக்கப்பட வேண்டும். அது அங்குதான் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடைந்து போன அந்த இடத்தை இன்றைக்கும் அப்படியே கப்பர் நகுமிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு மேலே தான் ஒரு பெரிய ஆலயத்தை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா உலக வரலாற்றில் முதல் ஆலயமாக மாறிய அந்த வீட்டை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். சரி, இயேசுவினுடைய விடுதலை எங்கே ஆரம்பமாகிறது? அந்த நான்கு பேர் அந்த நோயாளியை சுமந்து வந்தார்கள். இயேசு அந்த நோயாளியை பார்த்து என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நீ சுகம் பெற்றாய், போ என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை, இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அப்படி என்று சொன்னால் நமது வாழ்க்கையில முதல் விடுதலை எங்கே ஆரம்பமாகிறது? பாவத்திலிருந்து விடுதலை. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு தேவன் ஜீவன் உள்ளவராய் உயிர் உள்ளவராய் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை சுமந்து திரியலாமா, அல்லது பாவங்களை நமக்குள்ளே வளர்த்துக் கொள்ளலாமா, பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கலாமா, அதுக்கு ஆயிரம் சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கலாமா? இல்லை, நாம் பாவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். பின்ன ஏன் நாம் அதுக்கு அடிமையா இருக்க வேண்டும்? அந்த பாவ பாரங்களை ஏன் நாம் சுமக்க வேண்டும்? அந்த பாவ சிந்தனையில ஏன் நாம் வாழணும்? அந்த பாவ செயல்களுக்கு நாம் ஏன் உட்பட்டிருக்க வேண்டும்? நம்மிடத்தில் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது அதுக்கே நாம், நானும் மனுஷன்தானே என்று நாமே அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? இல்லையே, விடுதலை கொடுக்கிற தேவன் இருக்கும் பொழுது நாம் அதை சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் உடனே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே அங்கிருந்த மதவாதிகள் அதை எதிர்த்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் இதுவரைக்கும் பாவங்களை மன்னித்ததே இல்லை. பாவங்களை அவர்கள் தண்டித்திருக்கிறார்களே தவிர அவர்கள் மன்னித்ததே இல்லை. இதுதான் முதல் முறை அவர்கள் கேட்கிற போதனை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்திரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அவர்கள் குழப்பமா அடைந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இயேசு என்ன சொன்னார்? மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்பது நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. கவனி பார்த்தீங்களா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்பது நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து உன் சிந்தனையில ஒரு பாவம் வந்தாலும் கூட சரி, இயேசுவிடத்தில் நீ உடனே விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்றால் அந்த பாவம் நாளைக்கு உன்னை நோயாளியாக மாற்றி விடலாம், பாவம் செய்ய வைத்து விடலாம், உன்னுடைய உடலில் தவறான விபரீதங்களை கொண்டு வரலாம், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விபரத்தை கொண்டு வரலாம், உன்னுடைய தொழிலில் ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம், உன்னுடைய பணத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். அந்த பாவம் உடனே அது நாம் இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதோடு நாம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த விடுதலை கொடுத்த இயேசு என்ன சொன்னார்? நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு நம்ம அநேக பேர் இந்த பாவத்தின் விடுதலையை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பேர் இன்னும் பெறவில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையை கேள்விப்பட்டிருக்கிற நாம் அதோடு நாம் நின்று விடுகிறோம். இன்னொரு விடுதலை இருக்கிறது, நோயிலிருந்து விடுதலை. பாருங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இந்த விடுதலையே உண்மைதான். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எப்படியெல்லாம் நாம் ஆனந்தத்தோடு சொல்லுவோமோ, பாடுவோமோ, ஜெபிப்போமோ, அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அதே போல ஒரு உண்மைதான். நாம் நோயிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்வது, இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நமது நோயிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. பாவங்களுக்கு நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த நோய்களிலிருந்தும் நாம் ஒரு போதும் விடுதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அதனால்தான் அநேக கூட்டங்களில் அநேக பேர் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாமலே போய்விடுகிறார்கள் என்றால் பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக அவர்கள் விடுதலையை பெற வேண்டும். நாம் நோயிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. விடுதலை கொடுக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா 13:10-12 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். லூக்கா 13:10-13 வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் என்ன சொல்கிறது? ஒரு ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் போதகம் அணிகொண்டிருந்தார். அப்போது 12 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கவனித்து பார்த்தீர்களா? 18 ஆண்டுகாலம் அசுத்தாவியால் கட்டப்பட்ட, பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஆவியால் இருந்தவள் ஒரு பெண். எத்தனை வருஷம்? 18 ஆண்டுகாலம். எங்க இருந்தாலும் பாருங்கள், அதிலேயும் அவள் ஜபக்கூடத்தில் இருந்தாள். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஜபக்கூடத்தாலே அந்த 18 வருஷமும் அவளை விடுவிக்கப்பட முடியாமல் இருந்திருக்கிறது. பார்த்தீர்களா? அவ போன வழிபாடு, அவ போன அந்த ஜப கூடத்தால 18 வருஷம் அவளை இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருந்திருக்கிறது. அவள் கூனியாதான் இருந்திருக்கிறா, ஜப கூட்டத்துக்கு போய்கொண்டுதான் வந்திருக்கிறா. அவளை பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி ஒன்று பிடித்திருந்தது. என்ன பரிதாபம் பார்த்தீர்களா? என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நாமும் கூட ஒருவேளை இப்படிப்பட்டவர்களாக இருந்துவிடக்கூடாது. நாம் பலவிதமான ஜப கூடங்களுக்கு போகிறவர்களாக, வழிபாடுகளிலே பங்கேற்கிறவர்களாக இருந்து கொண்டு நாமும் ஏதோ ஒரு பலவீனப்படுத்த ஒன்றால் நாம் கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவள் ஜப கூடத்திற்கு போயும் 18 ஆண்டுகாலம் அந்த பலவீனப்படுத்த ஆவியால் அவள் ஏன் கட்டப்பட்டிருந்தாள் என்றால், அவள் சத்திய வசனத்தை அறியாதவளாக இருந்தாள். சத்திய வசனத்தை அறிகிற அறிவு நமக்கு இல்லாமல் போனது என்று சொன்னால், நாம் எத்தனையோ வருஷங்கள் எந்தெந்த ஜப கூட்டங்களுக்கு போய்கொண்டு வந்திருந்தாலும் அந்த வசனத்திலே விடுதலை உண்டு என்பதை நாம் அறிகிற வரைக்கும் நாம் பலவிதமான பலவீனங்களால் கட்டப்பட்டிருப்போம். அருமையானவர்களே, இந்த ஆராதனையிலே சத்திய வசனம் உங்களுக்கு ஆராதனையின் போதனையாய் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் யாரும் பயத்தாலோ, குழப்பத்தாலோ, சஞ்சலத்தாலோ, திகிலாலோ, எதிர்காலத்தை பற்றியோ, நாளையை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ, நோயை பற்றியோ பலவிதமான யோசனை கொண்டவர்களாய், திகில் கொண்டவர்களாக நீங்கள் நாம் யாரும் இருந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் தேவன் இந்த வசனத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அப்படி நாம் யார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால், நாம் அந்த சத்திய வசனத்தை கேட்கிறோம். அவள் 18 ஆண்டுகாலம் ஜப கூடத்திற்கு போயிருந்தும் அந்த பலவீனப்படுத்தும் ஆவியால் அவள் பிடிக்கப்பட்டிருந்தது காரணம், அவள் சத்திய வசனத்தை அறியாதவளாய் இருந்தாள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவளாய் அவள் இருந்தாள். ஆனால் நடந்தது என்ன? தேவன் தன்னுடைய வாக்குறுதியிலே உண்மை உள்ளவராயிருந்தார். விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னது போல, இதோ அந்த அறியாமையின் ஆவியிலே பிடிக்கப்பட்டிருந்த அந்த வயதானவளை இயேசு தொட்டார், தலை நிமிர வைத்தார், விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா.
அங்கிருந்த மதவாதிகள் எல்லாம் பாருங்கள், பாராட்டினார்களா? இயேசு இடத்துல சண்டைக்கு வருகிறார்கள். என்னையா, இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, மத்த நாள்லாம் அவங்க செஞ்சிடற மாதிரி. இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, இந்த ஓய்வு நாளை நீ கடைபிடிக்கல என்று தான் அவர்கள் சண்டைக்கு வந்தார்களே ஒழிய,
என்ன ஆச்சரியம், 18 வருஷமாக கூனியா இருந்தவள் தலை நிமிர்ந்துட்டாளே, இது என்ன ஆச்சரியம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் சத்திய வசனத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். என் அன்பான சகோதரனே சகோதரியே, 18 ஆண்டு காலம் கட்டப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு விடுதலை. லூக்கா 8:43-48 வரைக்கும் பாருங்கள். ஒரு பெண் 12 ஆண்டு காலம் ரத்த பெருக்கு நோயால் இருந்தால் என்று நாம் வாசிக்கிறோம்.
பைபிள் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களை சந்தித்து பணத்தெல்லாம் செலவழித்து எந்த வைத்தியராலும் அவள் குணம் பெறவில்லை.
கவனிச்சு பார்த்திருக்கலாம்,
எந்த வைத்தியராலும் அவள் குணம் பெறவில்லை.
அருமையானவர்களே, முதலாவதாக நம்மை குணமாக்க வேண்டியது கடவுள். கடவுள் நம்மை குணமாக்கினால்தான் நாம் உட்கொள்கிற ஒரு தம்பள தண்ணீர் கூட நம்மை சுகமாக்க முடியும். தேவன் நம்மை குணமாக்காமல் இருப்பார் என்று சொன்னால், இந்த உலகில் எந்த புகழ்பெற்ற வைத்தியரை நாம் சந்தித்தாலும் இன்னும் நோய் தான் அதிகரிக்குமே தவிர நோயிலிருந்து நாம் விடுதலை பெறவே முடியாது.
அவளிடத்தில் பணம் இருந்ததுனால அவ என்ன செய்தா? கேள்விப்பட்ட டாக்டர் எல்லாம் போய் பார்த்தால்
முடிவு என்ன? நோய் பெருகியது. எல்லாரும் இவ உடலை வைத்துதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இவளுக்கு நோய் அதிகரித்தது. நோய் குறைந்த பாடு இல்லை, இப்ப பணம் இல்லை. இப்பொழுது இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். அவள் எடுத்த முடிவு என்ன? நான் அவருடைய ஆடையை தொடுவேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு படி, நான் இயேசுவை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன்.
இந்த பெண்ணை இதற்கு பின்பு எங்கே சந்திப்போம் தெரியுமா? இயேசு சிலுவையை சுமந்து சென்ற போது அவருடைய முகத்தை ஒருத்தி தொடைத்தாள் என்று நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் அவளுடைய பேர் என்ன? வெரோனிக்கா. எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரோனிக்கால். யார் தெரியுமா?
இவத்தான் அந்த வெரோனிக்கா.
இயேசுவின் முகத்தை சிலுவை சுமந்து சென்றபோது இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் ஒரு ஆடையால் துடைத்தாள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாத அந்த வெரோனிக்கால் யார், என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் முகத்தை அவள் தைரியத்தோடு வந்து தொடைத்திருப்பாளே, என்ன தைரியம்! எங்கிருந்து வந்தது அவளுக்கு அந்த தைரியம்? யார் அவள்?
அவள் தான் வெரோனிக்கா
என்றால், அன்றைக்கு நோயா இருந்த போது அநேக ஆண்கள் சூழ்ந்திருந்த போது அந்த வெட்கத்தை மறந்து, ஒரு யூத பெண் ஆண்கள் முன்னால வரக்கூடாது அந்த காலத்தில், ஆனா அவள் அதெல்லாம் பொதுப்படுத்த தயாரால் அந்த வெட்கத்தை மறந்து, எனக்கு விடுதலை வேண்டும் அவ்வளவுதான், இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நான் ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு வாழ நான் தயாரா இல்லை, நான் இயேசுவை தொடுவேன் என்று துணிந்து போய் இயேசுவை தொட்டு சுகம் பெற்றால் அல்லவா?
அந்த துணிவு தான் இன்றைக்கு ராணுவம் சூழ்ந்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திலே ஓடி போய் இயேசுவின் முகத்தை அந்த வெரோனிக்கால் தொடைத்தாள். அம்மன்பானவர்களே, சரித்திரத்திலே சொல்கிறார்கள், இயேசுவின் முகத்தை தொடைத்த அந்த வெரோனிக்கால் தான் அன்றைக்கு 12 வருட ரத்தப்பெருக்கு நோயால் இருந்தவள், இயேசுவின் ஆடையை தொட்டவள். ஹல்லேலூயா. விடுதலை பெற்றாள். விடுதலையான ஒரு செயலை அவள் செய்தாள். 12 ஆண்டு காலம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆகவே உங்களுக்கு பலவிதமான வருத்தங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், முதலாவதாக இந்த நோய்க்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை சந்திக்கலாம் என்று நினைப்பதற்கு முன்பு, முதலாவதாக இந்த நோய்களை தன்மேல் ஏற்றுக்கொண்ட இயேசுவை முதலாவதாக நீங்கள் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் அவர்தான் நமது நோய்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். முதலாவது இயேசு உங்களை சுகமாக்காமல் போனார் என்றால் எந்த உலக புகழ் பெற்ற டாக்டர்களும் நம்மை சுகமாக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை முதலாவதாக தொடுவார் என்றால் இயேசுவின் பெயராலே ஒரு தம்ளர் தண்ணீரை குடித்தாலும் அந்த தண்ணீர் உங்களை குணமாக்கிவிடும். வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 5:14-16 வரைக்கும், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜபம் செய்யுங்கள். பாருங்கள், அந்த எண்ணெய் அவர்களை குணமாக்குகிறது. அதுக்கு முன்பு என்ன செய்யமா? ஜபம் செய்ய வேண்டும். அப்ப அந்த ஜபத்தின் வழியாக அந்த எண்ணெய் உங்களை குணமாக்குகிறது. தேவன் உங்களை முதலாவது குணமாக்கிவிட்டால் நீங்க தண்ணி குடிச்சாலும் சரி எண்ணெய் பூசினாலும் சரி இந்த தண்ணீர் அந்த எண்ணெயே உங்களை நம்மை சுகமாக்கிவிடும். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, ஆகவே எவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி அவர் அந்த டாக்டரை சந்திக்கலாம் இந்த டாக்டரை சந்திக்கலாம் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை விட, அல்லது அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறதை விட, ஒரு முறை நான் என் நோய்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஒரு முறை நான் சந்திச்சிடுறேன், என்னை என் நோய்களை இயேசுவுக்கு ஒப்படைத்து விடுகிறேன், அவர் என்னை முதலாவதாக தொட வேண்டும், அப்போ நான் யாரை பார்த்தாலும் அவர்கள் வழியாக ஆண்டவர் என்னை தொட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஆம், முதலாவதாக கிறிஸ்து நம்மை தொட வேண்டும். யோவான் 5:9 பெதஸ்தாவின் குளத்தின் ஓரத்தில் 38 ஆண்டுகாலமாய் ஒருவன் படுத்திருந்தான். அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யார் அதில் முதலே இறங்குவார்களோ அவர்கள் குணம் பெறுவார்களா? ஆனா என்றைக்கு கலக்கப்படும் யாருக்கும் தெரியாது. இந்த மாதம் இந்த தேதி இந்த நாள் என்றெல்லாம் இல்லை. திடீரென்று தண்ணீர் சல சல சலன்னு கலக்கும். தேவ தூதர்கள் கலக்குவார்களாம். இந்த கலங்கும் சத்தத்தை கேட்டு ஒரு நோயாளி உள்ளே இறங்குவான் என்றால் அவன் சுகம் பெறுவான். 38 ஆண்டுகாலம் ஒருவன் அங்கே நோயாளியா இருந்தானாம். அப்ப 38 வருஷத்துல தண்ணீர் கலங்கலையா? கலங்கியது. ஆனா இவனால நடக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. கை கால்களை அப்படியே மடக்கி கொண்டு வானத்தை பார்த்தபடி மல்லார்ந்து படுத்த நிலையில தான் இந்த நோயாளி இருப்பான். அதான் திமிர் வாதம். வாதம் வந்திருக்கிறது கைகளிலே கால்களிலே வாதம். என்ன பருதான் பாருங்க. மற்றவங்க எல்லாம் சுகம் பெறாங்க, இவன் சுகம் பெறல. என்றால் அவனால் அசைய முடியாது. பைபிள் என்ன சொல்கிறது? இயேசு அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. காரணம் ஏன் இயேசு அவனை சந்திக்கணும் என்றால் விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பானவர்களே, அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களையும் நம்மையும் இந்த ஆலய பிரசன்னத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம் பக்கத்தில் அவர் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் மாறாதவர். வசனத்தை நம்புங்கள் தயவுசெய்து, வார்த்தையை நம்புங்கள் தயவுசெய்து, தேவனை நம்புங்கள் தயவுசெய்து, அவவிசமான சிந்தனையை கொண்டு வர வேண்டாம் தயவுசெய்து. நடக்கமா நடக்காதா அதெல்லாம் கொண்டு வர வேண்டாம். நடக்கம். என் ஆண்டவர் என்னை சுகமாக்க இந்த உலகத்திற்கு வந்தார், என்னை விடுவிக்க இந்த உலகத்திற்கு வந்தார், என்னை தொடவே இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். இதையே நீங்கள் சிந்தியுங்கள், இதையே பேசுங்கள், இதையே படியுங்கள், அதையே சிந்தியுங்கள், அதையே பேசுங்கள். அந்த விசுவாச பிரசனம் உங்களோடு இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார். அல்லேலூயா. இதோ அவனை அவர் தொட்டார். 38 ஆண்டுகாலம் அவனை எந்த சட்டத்தாலும் மாற்ற முடிந்ததா? எந்த மருத்துவர்களால் அவனை தொட முடிந்ததா? எந்த தண்ணீரால் அவனை குணமாக்க முடிந்ததா? இல்லை, இயேசு குணமாக்கினார். ஹல்லேலூயா. யோவான் 9:9 முதல் 10 வசனங்களை பாருங்கள். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் குருடனாயிருந்த ஒருவனை இயேசு சந்திக்கிறார். சேற்றை பூசி சிலவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவன் கழுவினானாம், பார்வை பெற்றானாம். பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? யோவான் 9:32 வசனத்தை பாருங்க. உலகம் உருவானது முதற்கொண்டு குருடனின் கண்களை ஒருவன் திறந்தான் என்று நாம் கேள்விப்பட்டதே இல்லையே.
பாத்தீங்களா,
உலக வரலாற்றிலேயே குருடனின் கண்களை யாரும் திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு செய்தார். ஆபிரகாம் ஒரு குருடன் கண்ணை திறந்தாரு, மோசஸ் ஒரு நொண்டியை நடக்க வச்சாரு, தாவீது ஒரு ஊமையை பேச வச்சாரு, தானியேல் வந்து ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இதெல்லாம் படிக்க முடியாது. இயேசு செய்தார். என் தெரியுமா, அவர் விடுதலை கொடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். உலகம் உருவானது முதற்கொண்டு குருடனின் கண்களை ஒருவன் திறந்தான் என்று கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா இன்றைக்கு இயேசுவுக்கு பின்னால உலகமெல்லாம் நடக்கிற கூட்டங்களில குருடன் கண்கள் திறக்கப்பட்டது, முடவன் நடந்தான், ஊமை பேசுகிறான் என்று எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் என் தெரியுமா, விடுதலை கொடுக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார். அன்பான சகோதரனே சகோதரி, அதில் நீயும் இருக்கிறாய், உன் குடும்பமும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம், எல்லாரும் அங்கே இருக்கிறோம். விடுதலை கொடுக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அருமையான தெய்வ மக்களே, விடுதலை கொடுக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். விடுதலை கொடுக்கவே கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம். எல்லாருமாய் இதோ தயவு செய்து உங்களுடைய உள்ளத்தில் விசுவாச காரியங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம். யாரையும் விடுவிக்க அல்ல, என்னை விடுவிக்க. யாரையும் அபிஷேகிக்க அல்ல, என்னை அபிஷேகிக்க. யாரையும் சுகமாக்க அல்ல, என்னை சுகமாக்க. யாருடைய பாவத்தையும் மன்னிக்க அல்ல, என் பாவத்தை மன்னிக்க. யாரையோ அபிஷேகிக்க அல்ல, என்னை அபிஷேகிக்க. யாரையோ ஆண்டவர் தொட அல்ல, என்னை தொட. அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்தார், அவர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களை தயவு செய்து ஒப்பு கொடுங்கள், தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள், உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள். யாரையோ விடுவிக்கல்ல, உன்னைத்தான். யாரையோ சுகமாக்கல்ல, உன்னைத்தான், என்னைத்தான். யாரே அபிஷேகிக்கல்ல, நம்மைத்தான் அபிஷேகிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லாருமாய் ஒப்பு கொடுப்போம். எல்லாருமாய், இது அருமையான நேரம், இது தேவ பிரசனம் உள்ள நேரம், இது விடுதலையின் நேரம், ஆவியானவர் உலாவுகிற நேரம். தயவு செய்து, தயவு செய்து ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஜீவனுள்ள தேவன் நம்மை தொடுகிறார். அவர் அதற்காகவே வந்தார். ஆவியானவர் எங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வசனம் விடுதலையாக்க கூடியது. சத்திய வசனத்தை நீங்கள் நம்பும் போது அது விடுதலை கொண்டு வருகிறது, அது விடுதலை கொண்டு வருகிறது, அது விடுதலையை கொண்டு வருகிறது. ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் விடுதலையை ஆரம்பிக்கிறார், விடுதலை ஆரம்பிக்கிறார், விடுதலை ஆரம்பிக்கிறார், விடுதலை ஆரம்பிக்கிறார். இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் விடுதலையை கொடுக்கிறார், 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 அவர் அபிஷேகிக்கிறார், அவர் மன்னிக்கிறார், அவர் விடுவிக்கிறார், அவர் புதுப்பிக்கிறார், அவர் அறியாமை உடைக்கிறார், பலவீனங்களை உடைக்கிறார், பலவீனங்களை உடைக்கிறார், பலவீனங்களை உடைக்கிறார். தேவன் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். நம்மை சுட்டரிக்கிறார், நம்மை சுட்டரிக்கிறார், நம்மை கழுவுகிறார் அவர், நம்மை கழுவுகிறார் அவர். உங்கள் குடும்பத்தை தொடுகிறார் அவர், உங்கள் குடும்பத்தை தொடுகிறார், உங்கள் குடும்பத்தை தொடுகிறார், அவர் தொடுகிறார், அவர் தொடுகிறார். உடல் உறுப்பை அவர் தொடுகிறார், உடல் உறுப்பை அவர் தொடுகிறார், உடல் உறுப்பை அவர் தொடுகிறார், உடல் உறுப்பை அவர் தொடுகிறார். தேவன் ஒரே ஒரு வேலை செய்கிறார், அது விடுதலையின் வேலை.
தேவன் ஒரே ஒரு வேலை செய்கிறார், அது விடுதலையின் வேலை, அது மன்னிக்கிற வேலை, அது அபிஷேகிக்கிற வேலை. அந்த ஒரே வேலை தான் அவர் செய்ய முடியும். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கு உள்ள ஒவ்வொருடைய உடல் உறுப்புகளும் தொடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு உடலை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் பிள்ளைகளை தொடுவீராக, ஆண்டவர் ரத்தத்தை தொடுவீராக, எலும்புகளை தொடுவீராக, ஆண்டவரே பலவீனங்களை தொடுவீராக, இதய நோய்களை தொடுவீராக, கர்ப்பப்பையை தொடுவீராக, ஆண்டவரே சிந்தையை தொடுவீராக, ஆண்டவரே குழப்பங்களை தொடுவீராக, ஆண்டவரே அவவிசுவாசத்தை தொடும் அகற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. கோடி நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. விடுதலை கொடுப்பதே தேவனுடைய வேலை, விடுதலை கொடுப்பதே ஆவியானவருடைய வேலை, விடுதலை கொடுப்பதே சத்தியவசனத்தின் வேலை, விடுதலை கொடுப்பதே பிதாவின் வேலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் வாக்களித்திருக்கிறீர், என் நாமத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களோடு நீர் இருக்கிறீர். தொடும் இந்த ஜனங்களை, தொடும் இந்த மக்களை, புதுப்பியும் இவர்களை, எழுப்பும் இவர்களை, இவர்கள் வழியாக அநேக ஆயிரங்களை தொடும் ஆண்டவரே. அல்லேலூயா. கோடி நன்றி செலுத்துகிறோம், கோடி நன்றி செலுத்துகிறோம், கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் தொடுவீராக. உடல் நோய்களை அகற்றுகிறோம், பலவீனங்களை அகற்றுகிறோம், குழப்பங்களை அகற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, மகிமை, மகிமை, மகத்துவம், துதி, புகழ், ஆராதனை எல்லாவற்றையும்